بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் முதலில் உங்களுக்கு பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேரருள் இவ்வாறான அமர்வுகளில் நமக்கு அமர்வதற்கு ரப்புல் ஆலமீன் வாய்ப்பை தந்திருக்கிறான். இந்த அமர்வுகளின் மூலம் நமது ஈமான் அதிகரிக்கிறது, நமது ஈமானுக்கு உரம் ஊட்டப்படுகிறது. இந்த அமர்வுகள் நம்மை அல்லாஹுவின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடியவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே அல்லாஹுடைய தீனை, மார்க்கத்தை கற்று விளங்குகின்ற இப்படியான சபைகளை நாம் அதிகம் தேடிச் செல்ல வேண்டும். அல்லாஹுடைய கலாம் அல் குர்ஆனும் அவனது ரசூலுடைய வார்த்தைகளும் நமக்கு நினைவு கூறப்படுவதெல்லாம் அதுதான் நமது வாழ்க்கை. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஜீபூ லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும். மூமின்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹும் ரசூலும் உங்களை அழைத்தால், அதாவது அல்லாஹுடைய ரசூலுடைய அந்த அழைப்புக்கு மூமின்கள் செவிதாழ்த்த வேண்டும். எதற்காக அழைக்கிறார்கள்? உங்களுக்கு வாழ்வை தருவதற்கு. இதில் தான் வாழ்வு இருக்கிறது. அல் குர்ஆன், அஸ் சுன்னா, இதுதான் வாழ்வு. இமா யுஹீக்கும், உங்களை வாழ வைப்பதற்காக. எனவே இதில் தான் வாழ்க்கை இருக்கிறது, அல் குர்ஆன் சுன்னா. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே ரமலானை முன்னோக்கி இருக்கக்கூடிய நாம் பலவிதமான இபாதத்துகள் அமல்களை பற்றி நமக்கு நினைவூட்டப்பட்டுக் கொண்டும் ஆர்வப்படுத்தப்பட்டுக் கொண்டும் இருக்கிறது. அந்த தொடரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சிறந்த சமுதாயம், இந்த பூமியிலே வாழ்ந்த சமுதாயங்களில் மிக உன்னதமான சிறந்த சமுதாயமாக அல் குர்ஆனும் சுன்னாவும் அடையாளப்படுத்தக்கூடிய அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயம், அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் நமக்கு முன்மாதிரிகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்திலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வை மையமாக வைத்து நாம் பெற வேண்டிய சில படிப்பினைகளை நினைவூட்டுவதுதான் இந்த உரையினுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, புகாரி முஸ்லிம் இன்னும் பல கிரந்தங்களிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு நீண்ட ஒரு நீளமான செய்தி. இந்த செய்தியை நாம் இதற்கு முன்னரும் பல தடவைகள் கேட்டிருப்போம், நாம் அறிந்திருப்போம். ஆனால் மூமின்களை பொறுத்தவரையில் இந்த செய்திகள் நினைவூட்ட நினைவூட்ட அது நமது ஈமானை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும், நமது ஈமானை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையிலே அன்பிற்குரியவர்களே, காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு மிகச்சிறந்த ஒரு நபித்தோழராக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த நபித்தோழருடைய வாழ்வில் நடந்த அந்த நிகழ்வை அவர்களே விளக்குகின்றார்கள். எந்த காலத்திலே விளக்குகின்றார்கள் என்று சொன்னால், அவருடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு காப் இப்னு மாலிக், அதாவது அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, தனது தந்தை பார்வை இழந்திருக்கக்கூடிய குருடராக இருக்கக்கூடிய அந்த காலத்திலே, வயது முதிர்ந்த காலத்திலே அவர்களிடமிருந்து இந்த செய்தி நமக்கு கிடைக்கிறது. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக்குடைய போர்க்களத்திலிருந்து பின்தங்குகின்றார்கள். இவர்கள் ஒரு மிகச்சிறந்த நபித்தோழர். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதிகமான போர்களிலே பங்கெடுத்த ஒரு நபித்தோழர். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய நபித்தோழராக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அந்த நிகழ்வை விளக்குகின்றார்கள். அதில் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய ரசூலோடு நான் எல்லா போர்களிலும் கலந்து கொண்டிருக்கிறேன். இந்த தபூக்கை தவிர என்று அவர்கள் சொல்லியவர்களாக பதிலிலும் கலந்து கொள்ள எனக்கு முடியவில்லை. அதை பற்றி யாரும் என்னை குறை கூறவில்லை, அதை பற்றி எவரும் குறை கூறவில்லை. ஏனென்றால் பதிரை பொறுத்தவரையில் அது எதிர்பாராமல் நடந்த ஒரு போர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு ஒரு வியாபார கூட்டத்தை மறைப்பதற்குத்தான் சென்றார்கள். ஆனால் அல்லாஹுடைய ஏற்பாடு அங்கு அந்த போர் நிகழ்கிறது. பத்ர் என்ற அந்த போர்க்களத்தை அவர்கள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ரப்புல் ஆலமீன் அதை அங்கு ஏற்படுத்துகிறான், அவனுடைய ஏற்பாட்டில் அது இருக்கிறது. இன்னும் அவர்கள் சொல்கிறார்கள், நான் அகபாவுடைய அந்த உடன்படிக்கை அன்றைய இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உறுதிமொழி எடுத்தவர்களில் நானும் ஒருவனாக இருக்கின்றேன். அவர்கள் சொல்கிறார்கள், அதை நான் மிக பெருமையாக கருதுகிறேன். பத்ரில் நான் கலந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் அதைவிட சிறப்புக்குரியதாக நான் எதை கருதுகிறேன் என்று சொன்னால் அந்த அகபாவுடைய உடன்படிக்கை. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு உறுதிமொழியை அவர்கள் வாங்கினார்கள். அல்லாஹுடைய தீனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்வதற்குரிய அந்த உறுதிமொழி, அல்லாஹுடைய ரசூலை தங்களுடைய உயிருக்கும் மேலாக அல்லாஹுடைய தூதரை பாதுகாப்பதாக அவர்கள் எடுத்த அந்த உறுதிமொழி, அதை அவர்கள் மிகவும் பெருமதியாக கருதுவதாக அங்கே சொல்கிறார்கள். பத்ரை பொறுத்தவரையில் இந்த பத்ரை பற்றி மக்களுக்கு மத்தியில் அதிகமாக பேசப்பட்டாலும் நான் இந்த அகபாவுடைய உடன்படிக்கையிலே கலந்து கொண்டதை மிகவும் பெருமதி மிக்கதாக சிறப்பு மிக்கதாக நான் கருதுகிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் அதிலே தொடர்ந்து என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தபூக்குடைய போர்க்களம் நடைபெறுகின்ற அந்த காலம், அல்லாஹுடைய ரசூல் அதற்காக அறிவித்திருந்த போது நான் மிகவும் பலசாலியாக இருந்தேன், நான் போரிலே கலந்து கொள்வதற்குரிய அனைத்து தகுதிகளையும் பெற்றிருந்தேன், மிகவும் ஒரு பலமிக்க ஒருவராக நான் இருந்தேன். என்னிடத்தில் எப்போதும் இல்லாத அளவுக்கு இரண்டு வாகனங்கள், போரிலே கலந்து கொள்வதற்குரிய இரு வாகனங்கள் என்னிடம் இருந்தன என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போரை பொறுத்தவரையில் இதை ஏனைய போர்க்களங்களை போன்றில்லாமல் தெளிவாகவே அறிவித்திருந்தார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய போர்களுக்கு செல்லும் போது அதை தெளிவாக பகிரங்கமாக எல்லாம் அறிவிக்க மாட்டார்கள். அவர்களுடைய அந்த பயணம் என்பது மறைமுகமான முறையிலே அறிவிக்கப்பட்டிருக்கும். அது வேறொரு நோக்கம் அடிப்படையிலே, வேறொரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்தை பொதுவாக அறிவிப்பார்கள். அது ஒரு போர் என்ற மாதிரி இருக்காது. இப்படி இல்லாமல் தபூக்குடைய போரை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவாகவே அறிவித்திருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் அது எப்படி ஆன ஒரு காலத்தில் நடைபெற்றது என்று சொன்னால், ஹர்ரூன் ஷதீத், கடுமையான சூடு, கடுமையான சூட்டுடைய அந்த காலம், வெப்பம் நிறைந்த அந்த காலத்தில் தான் போருக்காக அறிவிப்பு வருகிறது. அது மாத்திரமல்லாமல் மிகவும் தொலைவுக்கு பயணிக்க வேண்டும். தபூக்கை நோக்கி சுமார் 700 அதிகமான கிலோமீட்டர்கள் ஒரு தொலைவு அது. அந்த பகுதியை நோக்கி பயணிக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அது பேரித்த பழங்களுடைய அறுவடை காலமாக வேறு அது இருந்தது. உதாரணமாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, விவசாயிகளை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய அறுவடை காலம் வரும்போதுதான் அவர்களிடம் பொருளாதாரம் இருக்கும். ஏன்னா அவருடைய பொருளாதாரம் அதில் தான் முழுமையாக போடப்பட்டிருக்கும். அறுவடை காலத்துக்கு பிறகுதான் பொருளாதாரம் அவர்களிடம் வரும். அப்ப இங்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மதீனாவில் அவர்களிடம் பிரதானமாக இருந்தது பேரித்த பழம். அந்த அவைகள் கனிதருகின்ற அறுவடை செய்கின்ற அந்த காலத்தில் தான் போருக்கான அறிவிப்பு வேறு வருகிறது. அன்பிற்குரிய சகோதரர், இப்படி பல நெருக்கடிகள் சோதனைகளுக்கு மத்தியில் தான் இந்த அறிவிப்பு வருகின்றது. அந்த நேரத்திலே காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போருக்கு செல்வதற்காக நான் தயாராக வேண்டும், அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நான் எனது உள்ளம் சொல்லும், ஆனால் அதை இன்று செய்து கொள்ளலாம், நாளை செய்து கொள்ளலாம் என்று இப்படியே நாட்கள் நகர்ந்தன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் என்ன செய்தார்கள், அவர்கள் மதீனாவை விட்டு வெளியேறி விட்டார்கள். மதீனாவை விட்டு அந்த போருக்காக புறப்பட்டு விட்டார்கள். அவர்களோடு போய் சேர்ந்து கொள்ளலாம், படை மெதுவாகத்தானே செல்லும். சுமார் 30,000 பேர்களை கொண்ட ஒரு படை. அன்பிற்குரியவர்களே, அந்த படையிலே போய் சேர்ந்து கொள்ளலாம், இன்று போய் சேரலாம், நாளை போய் சேரலாம் என்று இப்படியே நாட்கள் நகருகின்றன. அவர்களே சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்ன ஒரு பதிவு இருக்கல் என்று சொன்னா, போரிலே கலந்து கொண்டவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அப்படி பட்டியலிட்டு அவர்களிடம் இருக்கல, அப்படி ஒரு பட்டியல் இருக்கவில்லை. அது மாத்திரமல்ல, அதில் வந்து யார் கலந்து கொள்ளவில்லை அப்படி என்பதெல்லாம் ரசூல் தாங்களுக்கு அடையாளப்படுத்த முடியாது. 30,000 பேர் என்று சொன்ன நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு எண்ணிக்கை. அப்படியான எண்ணிக்கைக்கு மத்தியில் ஒருத்தர் மதீனாவிலிருந்து அந்த போர்ல கலந்து கொள்ளல என்று சொன்னா, அது என்னது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மிக எளிதாக எல்லாம் அடையாளப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய படையோடு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறார்கள், அந்த போருக்காக வெளியேறி செல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா வஹீன் மூலம் அறிவித்து கொடுத்தால் தான் நபிக்கு தெரியும் இவர் இந்த போரிலே கலந்து கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு ஒரு பெரும் படை, ஒரு பெரும் படையோடு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்றார்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த இடத்திலே நாம் பெற வேண்டிய முக்கியமான ஒரு படிப்பினை இருக்கிறது. என்ன, காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்று அந்த ஏற்பாட்டை தயாரிப்புகளை செய்துவிடலாம், நாளை செய்துவிடலாம். இந்த சூழ்ச்சி யாருடையது என்றால் ஷைத்தானுடையது. நாம் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை பற்றி இப்போது நமக்கு விளக்கப்பட்டது. அதில் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி என்ன என்று சொன்னால், அவன் தள்ளிப்போட செய்வது. நன்மைகளை என்ன செய்வான், தள்ளிப்போட செய்கின்ற, அதை பிற்போட செய்கின்ற அந்த மிகப்பெரிய சூழ்ச்சி ஷைத்தானிடம் இருக்கிறது. ஒருபோதும் ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், அட்வைஸ் பண்ண மாட்டான், நீ செய்யாத என்று சொல்ல மாட்டான், நீ இதை செய்ய தேவையில்லை, நீ இந்த தர்மத்தை வந்து செய்ய தேவையில்லை என்று சொல்ல மாட்டான். இந்த தர்மம் இதை உனக்கு அடுத்த மாதம் சம்பளத்தை எடுத்து அந்த தர்மத்தை உனக்கு கொடுத்துக் கொள்ளலாம், ஏன் இன்ன இப்போதே இவ்வளவு அவசரம் வந்து விட்டது. இப்படி நன்மைகளை என்ன செய்வான் என்றால் தள்ளிப்போட செய்கின்ற சூழ்ச்சி. இது காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு வாழ்க்கையில் இங்கு நடக்குது. அவங்க நாளை போய்விடலாம், நாளை மறுநாள் போய்விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எந்த அளவுக்கு என்று சொன்னால், படை தயாராகி மதீனாவை விட்டு வெளியேறி விட்டது. அவர்களுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை. என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் சொல்கிறார்கள் அதற்குரிய எல்லா சக்திகளும் அவர்களிடம் இருந்தது, ஆனாலும் அவர்களால் அதிலே கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலை நாளை நாளை மறுநாள் என்ற இந்த காரணத்தால். என் அருமை சகோதரர்களே, அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கை சென்றடைகின்றார்கள். தபூக்கை சென்று அடைந்த போது சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறார்கள், மா ஃபஅல கஅப் கேட்கிறார்கள். 30,000 பேர் கொண்ட படை, அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறார்கள், காபுக்கு என்னப்பா ஆனது, மா ஃபஅல கஅப், கஅப் எங்கே, அவருக்கு என்ன ஆனது என்று கேட்கிறார்கள். அப்போது பனு சலமா கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அவருடைய உலக ஆடம்பரங்கள், ஆடை அலங்காரங்கள், அதை அவர் அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறாரு. அந்த ஆடைகள் அதை அழகு பார்த்துக் கொண்டிருப்பது, உலக ஆடம்பரங்கள் அவரை தடுத்து விட்டது. ஹபசஹு புருதா அப்படின்னு சொல்றார். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பீஸமா குல்த், நீர் சொன்ன வார்த்தைகள் மிக மோசமானவைகள், நீர் சொன்ன வார்த்தை மிக மோசமான வார்த்தைகள். ஏனென்றால் காபி புனு மாளிகை பொறுத்தவரையில் நாம் அவரை பற்றி அறிந்து வைத்திருப்பதெல்லாம் மா அலிம்னா அலைஹி இல்லா ஹைரா, அவர் ஒரு நல்ல மனிதர் என்பதைத்தான் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அவர் இந்த தபூக்குக்கு வரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக ஏதாவது ஒரு நியாயமான காரணம் இருக்கும், நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் அல்ல. கொஞ்சம் நினைச்சு பாருங்க அன்பிற்குரிய சகோதரர்கள், இந்த பண்பு நம்மிடம் இருக்குதா? நாங்கள் சமுதாயத்தில் பார்க்கிறோம், ஒருத்தரை உயர்த்தி பேசினா எல்லோரும் சேர்ந்து உயர்த்தி பேசுவார்கள். நினைச்சு பாருங்க, ஒருத்தரை உயர்த்தும் போது என்னது, அனைவருமாக சேர்ந்து உயர்த்துவார்கள். அதே போன்றுதான் கீழே போட்டு மிரிச்சாங்கன்னு சொன்னா அனைவரும் போட்டு மிரிப்பார்கள். இந்த நிலையை தான் பார்க்கிறோம், வெச்சா குடும்பி அடிச்சா மொட்டைன்னு சொல்றது மாதிரி நிலை. அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப நாங்க இந்த சமுதாயத்தில் இந்த பண்பு எது, சிலரை பற்றி நன்மை நல்லதை பேசும்போது அனைவரும் சேர்ந்து பேசுவார்கள். யாரா ஒருத்தர் ஒரு தவற பேசிட்டாங்கன்னு சொல்லுங்க, அவர் அப்படித்தான், நான் அப்ப சொல்லாம விட்டேன்னு சொல்லுவார். அப்ப நான் ஏன் சொல்லலண்டா, நீங்க ஏதாவது நினைப்பீங்க, இப்படி சொல்லுவார்கள். அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, அது ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உன்னதமான பண்பு இல்லாத ஒரு நிலை பார்க்கிறோம். இங்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி சொல்கிறார்கள், காப் இப்னு மாலிக்கை பொறுத்தவரையில் அவருடைய விஷயத்தில் நாம் நன்மையைத்தான் அறிவோம், இன்று சிலருக்கு சிலரை பற்றி நன்மைகள் தெரிந்திருந்தாலும் சில இடங்கள் அந்த நன்மையை மறைச்சிடுவாங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிலரை பற்றி பேச்சு வருகின்ற போது அவரை பற்றி உண்மையில சில நன்மைகள் தெரிந்திருக்கும், ஆனால் அந்த நன்மைகளை சொல்ல மாட்டார், மறைச்சிடுவார். இப்படி நிலைகள் இருக்கக்கூடாது. நம்மை நமக்கு ஒருவரை பற்றி நன்மை தெரிகிறதா, அவரை பற்றி ஒரு இடத்துல தவறாக பேசப்படுதா எடுத்து சொல்ல வேண்டும், இல்லை, அவரிடம் இப்படிப்பட்ட நல்ல பண்புகள் அவரிடம் இருக்கின்றன. எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, காபி முனு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அவங்க மதீனால படை புறப்பட்டு விட்டது, மதீனாவில் இருக்கிறாங்க, இருக்கும் போது பார்க்கிறாங்க, அங்கு அவங்களுடைய கண்களுக்கு தென்படுவதெல்லாம் யாரண்டா, முனாஃபிக்குகளாக அந்த சமுதாயத்தில் அடையாளப்பட்டிருந்தாங்களே, நயவஞ்சகர்களாக, அந்த முகங்களாகத்தான் அவங்களுக்கு தெரியுது. இது அவங்களுக்கு ஒரு பெரும் கவலை ஏற்படுத்துது. யாருக்கு, மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர், அக்கபாவுடைய உடன்படிக்கையில் சொர்க்கம் என்ற சூழ்நாங்க சொன்ன நபித்தோழர்கள் ஒருவர், அவருக்கு கவலை ஏற்படுது. என்ன, மதீனால தென்படுற முகங்கள் யாரு, நிஃபாக் நயவஞ்சகத்தனத்தோடு அந்த போருக்கு செல்லாமல் பின்தங்கினார்களே, அந்த முகங்களா தெரியுது அவருக்கு. அன்பிற்குரியவர்களே, அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் சிலருக்கு சலுகை அளித்தாங்களே, வறுமையின் காரணத்தால, ஏழ்மையின் காரணத்தால கலந்து கொள்ள முடியாது என்று ரசூல் தாங்க சலுகை அளித்தவர்கள், பெண்கள், சிறுவர்கள், நோயாளிகள், இப்படித்தான் அங்கு அவர்களுக்கு தென்படுறாங்க. அதை பார்த்தவுடன் என்னது அவருக்கு, மிகப்பெரிய ஒரு கவலை வருது. என்ன கவலை, அடே நாம் போருக்கு போகாமல் பின்தங்கிவிட்டோம், மதீனால பார்த்தா இப்படியான முகங்கள் தான் தெரிகிறதே, எனது நிலை என்ன என்று ஒரு கவலை உருவாகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நன்மையான விஷயங்கள்ல நம்மிடம் பலவீனம் ஏற்படும் போது இந்த கவலை வர வேண்டும். என்ன கவலை, எப்பயாவது ஒருத்தர் ஒரு கவலையில வராருன்னு வைங்க, கவலையில வரும்போது ஏன் இன்றைக்கு இப்படி கவலையா இருக்கிறீங்க, இன்று எனக்கு ஃபஜ்ருடைய ஜமாத் தவறிட்டு, இப்படி யாராவது சொல்ல கேட்டிருக்கிறோமா, ஃபஜ்ருடைய ஜமாத் தவறிய காரணத்தால கவலையோடு இருக்கிறார். இந்த சமூகத்தில் நாங்கள் வாழ்கிறோம், இன்று நீங்க கவலையோடு இருக்கிறாரண்டா, என்னது ஆஃபர்ல ஒரு பொருளை வாங்க மிஸ் ஆயிட்டு பாருங்க, அந்த ஆஃபர் முடிஞ்சு, அது முடிந்து விட்டது, வாங்க முடியவில்லை, அதனால் கவலை. அப்ப கவலைகள் என்பது உண்மையில மார்க்க விஷயங்களில் நம்மிடம் ஏதாவது ஒன்று விடுபடுகின்ற போது கவலை வருகிறதா? அந்த நபித்தோழர்கள் எதற்கு கவலைப்பட்டார்கள் என்பதை பாருங்க, எதில் அவங்களுக்கு கவலை உருவாகியது? என் அருமையான சகோதரர்களே, அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களிடம் காபை பற்றி முஆதி இப்னு ஜபலுடன் இப்படி சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் எதுவும் பேசாமல் அமைதியாகி விடுகிறார்கள், எதுவும் பேசவில்லை, அமைதியாகி விடுகின்றார்கள். அதற்கு பிறகு காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்தி வருகிறது, என்ன, படை இப்போது தபூக்கிலிருந்து போரை அவர்கள் முடித்தவர்களாக மதீனாவை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள், பட திரும்புது. என் அருமையான சகோதரர்களே, இந்த நேரத்தில் அவங்களோட சிந்தனை என்ன சிந்தனை என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகத்தை எப்படி பார்க்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரின் முகத்தை எப்படி பார்ப்பது? சுபஹானல்லாஹ். என் அருமை சகோதரர்களே, அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, சிந்திக்க ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால போய் என்ன நியாயமான காரணத்தை முன்வைப்பது, நான் பின்தங்கிவிட்டேன், போரில் கலந்து கொள்ளவில்லை, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள முக்கியஸ்தரிடம் அவர் ஆலோசனை கேட்கிறார், என்ன பதில் சொல்றது, நாம் போருக்கு செல்லவில்லையே, கலந்து கொள்ளவில்லையே, அப்படி என்று சொல்லி அவர்கள் ஆலோசனை கேட்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் எல்லாம் பலவிதமான ஆலோசனைகளை சொல்கின்றார்கள், பலவிதமான ஆலோசனைகளை சொல்கிறார்கள். அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு திரும்புகிறார்கள், படையோடு திரும்புகின்றார்கள். அவர்களுடைய வளமை என்ன, அவர்கள் வெளியூரிலிருந்து திரும்பினால் அவர்கள் மதீனாவுக்கு வந்தால் மஸ்ஜிது நபவியிலே முதலாவது இரண்டு ரக்காத்துகள் தொழுவார்கள், தொழுதுவிட்டு அங்கே அமருவார்கள், மக்களை சந்திப்பார்கள், மக்களெல்லாம் சந்தித்து விட்டுத்தான் அல்லாஹுடைய ரசூல் வீட்டுக்கு செல்வார்கள். இது அவர்களுடைய வளமை. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அப்படி அமர்ந்திருக்கின்ற போது என்ன செய்யறாங்க, முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் எல்லாம் வந்து பொய்யான காரணங்களை சொல்லி தப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன், நீங்க சூரத்து தௌபாவை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, சூரத்து தௌபா தபூக்குடைய போர்க்களத்தை மிக அழகாக பேசுகிறது, தபூக்குடைய நிகழ்வுகளை மிக அழகாக சொல்கின்ற ஒரு அத்தியாயம் சூரத்து தௌபா. அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களை, அல்லாஹ் சொல்கிறான், ஃபரிஹல் முஹல்லஃபூன பிமக்அதிஹிம் கிலாஃப ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலை விட்டு பின்தங்கி அவருடைய வீடுகளில் அவர்கள் அமர்ந்து கொண்டார்களே, அதை அவர்கள் மகிழ்ச்சியாக நினைக்கிறார்கள். எது மகிழ்ச்சி, அல்லாஹ்வுடைய ரசூலோடு போருக்கு போகாம தங்களுடைய வீடுகளில் தங்கிவிட்டார்களே, அதை அவர்கள் மகிழ்ச்சியாக நினைக்கிறார்கள். அவர்கள் வகரிஹு அன் யுஜாஹிது பி அம்வாலிஹிம் வான்புசியும், அவருடைய செல்வங்கள் அவருடைய உயிர் இதை கொண்டு அல்லாஹ்வுடைய வழியில் போர் செய்வதை அவர்கள் வெறுத்தார்கள். வகாலு, அவர்கள் சொன்னார்கள், லா தன்ஃபிரு ஃபில் ஹர், இந்த சூட்டில் வெப்பத்தில் போருக்கு போகாதீங்க, எவன் போவான் இவ்வளவு பெரிய சூட்டில், சாதாரண ஒரு தூரமா, மிகப்பெரிய ஒரு தொலைவு, மதீனாவிலிருந்து தபூக்கு செல்ல வேண்டும், இவ்வளவு பெரிய ஒரு தூரம். அன்பிற்குரிய சகோதரர்களை, சஹாபாக்களுடைய தியாகத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்க, இன்று இந்த சூட்டில் மஸ்ஜிதுக்கு வாரத்தை நினைச்சு பாக்குறாங்க, பக்கத்தில் மஸ்ஜித் இருக்கிறது, வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு தொழுகைக்கு வருவதற்கு என்னது, பலர் எண்ணி பார்க்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், சூடு, இங்க என்ன ஜிஹாத், ஜிஹாதுக்கு பல நூற்றுக்கணக்கான 700 மேற்பட்ட மைல்கள் அவங்க பயணிக்கிறாங்க என்று சொன்னா, என் அருமையான சகோதரர்களே, நயவஞ்சகர்கள் சொன்னார்கள், லா தன்ஃபிரு ஃபில் ஹர், இந்த வெப்பத்தில் சூட்டில் நீங்க போருக்கு வெளியேறி செல்லாதீர்கள். அல்லாஹ் சொல்லுறான், நபியே குல், நீங்கள் சொல்லுங்கள், நாரு ஜஹன்னம் அஷத்து ஹர்ரா, நரகத்தினுடைய அந்த வெப்பம் இதைவிட கடுமையானது, இதைவிட மிக கடுமையானது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த வெப்பத்தை சூட்டை அனுபவிக்கிறோமா? அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க, நரகம் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டது, என்ன முறையிட்டது, யா அல்லாஹ், எனது ஒரு பகுதி மற்றொரு பகுதியை சாப்பிட்டு விடுகிறது, நரகம் முறையிடுகிறது, யா அல்லாஹ், எனது ஒரு பகுதியை மற்றொரு பகுதி சாப்பிட்டு விடுகிறது. அப்ப எவ்வளவு கொடூரமானதாக நரகம் இருக்கும். அப்போது அல்லாஹ் நரகத்துக்கு ஒரு அனுமதி வழங்கினான், என்ன, இரண்டு மூச்சுகளை விடுவதற்கு, இரண்டு மூச்சுகளை விடுவதற்கு அல்லாஹ் நரகத்துக்கு அனுமதி வழங்கினான். ஒன்று கடும் குளிர், நாம் அனுபவிக்கக்கூடிய கடும் குளிர் என்பது நரகம் விட்டு ஒரு மூச்சாகும், நாம் அனுபவிக்கக்கூடிய கடும் வெப்பம் நரகம் விட்டு ஒரு மூச்சாகும். ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். என் அருமை சகோதரர்களே, அப்ப இந்த வெப்பம் சூடெல்லாம் நன்மையை விட்டு தடுக்க கூடாது, நமக்கு இன்னும் இன்னும் பயத்தை அதிகப்படுத்த வேண்டும். இது நரகம் விட்டு ஒரு மூச்சு தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கடும் வெப்பம், கடும் குளிரும் அதுதான். நறுமை சகோதரர்கள், இன்று கடும் குளிர் வந்து விட்டால் என்ன, தொழுகைக்கு காணவில்லை. கடும் சூடு வந்தால் அதே நிலை. இங்கு அச்சம் பயம் அதிகரிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அங்கே சொல்ல சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நரகத்துடைய சூடு இதைவிட கடுமையானது. லௌ கானூ யஃபஹூன், அவர்கள் விளங்கக்கூடியவர்களாக இருந்தால், ஃபல்யல்ஹகூ கலீலன், அவர்கள் குறைவாக சிரிக்கட்டும், வல்யப்கூ கஸீரா, அவர்கள் அதிகம் அலட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதை நீங்கள் சூரத்து தௌபாவில் 81-82 ஆகிய வசனங்கள்ல இதை நீங்க படிச்சு பார்க்கலாம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நயவஞ்சகர்கள் போரிலே கலந்து கொள்ளவில்லை, பிறரையும் தடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் திரும்பியவுடன் என்ன செஞ்சாங்க, சயஹ்லிஃபூன பில்லாஹ், அல்லாஹ் மீது என்ன செய்தார்கள், சத்தியம் செய்து வந்து பொய்யான காரணங்களை சொல்லி தப்பித்துக் கொண்டிருந்தார்கள், தப்பித்துக் கொண்டிருந்தார்கள். காஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒருவர் பின் ஒருவராக சுமார் 80க்கும் மேற்பட்டவர்கள், சுமார் 80 லட்சம் பேர் வந்து என்ன செய்யறாங்க, போர்ல கலந்து கொள்ளாதவங்க அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த சபைக்கு வந்து பொய்யான காரணங்களை சொல்லி அவர்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களோட சிந்தனையிலும் என்ன ஓடுதுன்னு சொன்னா, ஏதாவது ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி தப்பித்துக் கொள்ளலாமா என்ற சிந்தனை தான் ஓடுகிறது. என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் காஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறேன், அவர்களுக்கு முன்னால் வந்து நின்று, ஃபலம்மா ஸல்லம்து அலைஹி, நான் நபி அவர்களுக்கு சலாம் சொன்ன போது, தபஸ்தம தபஸ்ஸுமல் முகலம், கோபத்தோடு புன்முறுவல் பூர்த்தார்கள். அந்த புன்முறுவல் எப்படி இருந்தது சொன்னால், கோபத்தோடு இருந்தது. அப்போது நான் அவர்களுக்கு முன்னால் போய் அமர்ந்து விட்டு அல்லாஹுடைய ரசூல் என்னிடம் கேட்கிறார்கள், மா ஹல்லஃபக், ஏன் நீர் போரிலே கலந்து கொள்ளவில்லை, என்ன காரணம்? அப்போது அன்பிற்குரியவர்களே, அவர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், யா ரசூலல்லாஹ், உங்களிடம் நான் ஒரு பொய்யான ஒரு காரணத்தை சொல்லி உங்களுடைய பொருத்தத்தை எனக்கு என்ன செய்யலாம், பெற்றுக்கொண்டு விடலாம். ஏதாவது ஒரு பொய்யான ஒரு காரணத்தை சொல்லி உங்களுடைய பொருத்தம் எனக்கு கிடைத்துவிடும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த விஷயத்தில் வஹியை இறக்குவான், அதன் பிறகு அல்லாஹ்வுடைய கோபமும் உங்களுடைய கோபமும் என்னை பிடித்துக் கொள்ளும், அல்லாஹ்வுடைய கோபமும் உங்களுடைய கோபம் என்ன செய்துவிடும், பிடித்துக் கொள்ளும். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நன்றாக பேச தெரியும், உங்களை எப்படி திருப்திப்படுத்த முடியுமோ அப்படி எனக்கு பேச முடியும், ஆனால் அல்லாஹ்வுடைய கோபம் எனது விஷயத்திலே இறங்கும். யா ரசூலல்லாஹ், என் நான் போரிலே கலந்து கொள்ளாமல் இருந்ததுக்கு எந்த நியாயமான காரணமும் கிடையாது, எந்த நியாயமான காரணமும் கிடையாது, அனைத்து சக்திகளும் அதற்குரிய வசதிகளும் என்னிடம் இருந்தன, நான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை எதிர்பார்க்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அம்மா ஹாதா ஃபக்கத் சதக், இவர் உண்மையை சொல்லிவிட்டார், இவர் உண்மையை பேசிவிட்டார், எனவே இவருடைய விஷயத்தில் அல்லாஹுடைய தீர்ப்பு வரும் வரை நாம் காத்திருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்திலே பனு சலமா கோத்திரத்தைச் சேர்ந்த சிலர்கள் வந்து என்னிடம் சொல்கிறார்கள், நீங்க ஒரு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி நீங்க அல்லாஹுடைய ரசூலிடம் தப்பித்திருக்கலாம், ஏன்னா ரசூலுல்லாஹுடைய அவங்க பாவ மன்னிப்பு தேடுறாங்க, அந்த இஸ்திகபார் பாவ மன்னிப்பின் மூலம் உங்களுக்கு மன்னிப்பு அல்லாஹுடம் கிடைக்கும், ஏதாவது ஒரு காரணம், எவ்வளவு போர்களில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள், எந்த ஒரு தவறும் உங்களிடமிருந்து நடந்ததில்லை, இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், திரும்ப அல்லாஹுடைய ரசூலிடம் போய் சொல்லிவிடுவோமோ என்கின்ற அளவுக்கு என்னிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, அப்போது நான் மறுபடியும் அவரிடம் கேட்கிறேன், எனது நிலையில் வேறு யாராவது இருக்கிறார்களா, நான் இப்படி உண்மை சொன்னது போன்று வேறு யாரும் போரிலே கலந்து கொள்ளாமல் அல்லாஹுடைய ரசூலிடம் உண்மையை பேசினார்களா? அப்போது ஆம் என்று சொல்லப்படுகிறது. இருவர் இருக்கிறார்கள், ஒருவர் யார், முராரத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த இருவரும் போரிலே கலந்து கொள்ளவில்லை, நீங்கள் சொன்னதை போன்று உண்மையைத்தான் சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்பு என்ன? இந்த ரெண்டு பேரும் பதிரில் கலந்து கொண்டவங்க. யாரு? இப்போது நான் சொன்ன இந்த இரண்டு நபித்தோழர்களும் பதிரில் கலந்து கொண்டவர்கள். அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அறிவிப்பை செய்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களோடு யாரும் பேசக்கூடாது. இந்த மூவரோடும் எவரும் தொடர்புகள் உறவுகள் எதுவும் வைத்துக் கொள்ள முடியாது, பேச முடியாது. அந்த சமுதாயத்தை விட்டு என்ன செய்யறாங்க சொல்லுவாங்க, அவர்களை ஒதுக்குகின்றார்கள், இதை அறிவிப்பு செய்கின்றார்கள். என் அருமை சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ், அவர்களை வந்து சிறையில் போட்டு அடைக்கல, சமூகத்தில் வாழ்றாங்க. அந்த சமூகம் அவர்களை தண்டிக்குது அல்லாஹ்வுக்கு மாறு செய்த காரணத்தால். அந்த சமுதாயம் என்ன செய்து, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை ஏற்ற அந்த சமுதாயம் அந்த மூவரையும் தண்டிக்கிறது. அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, இது ஓர் இரண்டு நாட்கள் அல்ல, சுமார் இது 50 நாட்கள் இந்த நிலை இருந்ததென்பதை நாம் பார்க்கிறோம். சுமார் 50 நாட்கள் இந்த நிலை இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், காபி பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த ஏனைய இரண்டு நபித்தோழர்கள் இருக்கிறாங்களே, அவங்க வீட்டோடு இருக்கக்கூடியவர்கள். என்னை பொறுத்தவரை அப்படியல்ல, நான் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவன், சமூகத்திலே புழங்கக்கூடியவன், அப்படிப்பட்டவனாக நான் இருக்கிறேன். நான் கடை தெருவுக்கு செல்வேன், போய் சலாம் சொல்வேன், எனக்கு பதில் வராது. நான் மக்களோடு பேசுவேன், யாரும் என்னோடு பேச மாட்டார்கள், முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். இவ்வளவு ஒரு நெருக்கடியான நிலை என்று பாருங்க. சுபஹானல்லாஹ். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், நான் அல்லாஹுடைய ரசூலுக்கு போய் சலாம் சொல்வேன், அல்லாஹுடைய தூதருக்கு போய் சலாம் சொல்வேன். தொழுகைக்கு பிறகு நான் எதை பார்ப்பேன் என்றால், பதில் சலாமுக்கு அல்லாஹுடைய உதடுகள் அசைகிறதா அப்படி பார்ப்பேன். அல்லாஹுடைய ரசூலுடைய உதடுகள் அசைகிறதா என்று பார்ப்பேன். அசையாது, அந்த உதடுகள் அசைய மாட்டாது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு பக்கத்திலே போய் தொழுவேன், அல்லாஹுடைய ரசூலுக்கு பக்கத்திலே நான் போய் தொழுவேன். நான் பார்ப்பேன், அல்லாஹுடைய ரசூல் என்னை பார்க்கிறார்களா, அல்லாஹுடைய ரசூல் என்னை பார்க்க மாட்டார்களா என்பதற்காக அவர்களுக்கு பக்கத்திலே போய் தொழுவேன். நான் அவரை பார்க்கும் போது அல்லாஹுடைய தூதர் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, காபி பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில், அகபாவுடைய உடன்படிக்கையில் அல்லாஹுடைய ரசூலுக்காக உயிரை விடுவதற்கும் ஒப்பந்தம் செய்த ஒரு நபித்தோழர். எனவே இந்த நபித்தோழர் அவர் எந்த அளவு உள ரீதியாக அவர் ஒரு துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்படுகிறார், அந்த சமுதாயத்தில் சுபஹானல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலுக்கு அவர்கள் எப்படி கட்டுப்பட்டார்கள் என்பதற்கு இவைகள் மிகப்பெரிய சான்று. என் அருமையான சகோதரர்களே, இதே நிலை நீடிக்கிறது. அவர்களுடைய தந்தை வழி சகோதரர், தந்தை வழி சகோதரருடைய மகனாக இருக்கக்கூடிய அபு கதாதா அவரிடம் வருகிறார். காபி பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவருடைய தோட்டத்திலே அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார், அவர் எனக்கு மிகவும் விருப்பமானவர். அபு கதாதாவிடம் நான் வருகிறேன், வந்து ஃபஸல்லம் து அலை, நான் அவருக்கு சலாம் சொன்னேன், ஃபவல்லாஹி மா ரத்த அலைய சலாம், அல்லாஹு மீ சத்தியமாக அவர் எனக்கு பதில் சலாம் சொல்லவில்லை. நான் சலாம் சொன்னேன், அவர் எனக்கு பதில் அளிக்கவில்லை. அந்த நேரத்தில் ஃபகுல்து யா அபா கதாதா, அபா கதாதாவை நான் அழைத்து கேட்கிறேன், அன்ஷுதுக பில்லாஹ், அல்லாஹுவை நான் முன்னிலைப்படுத்தி கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு, ஹல் தஅலமினி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹ், உங்களுக்கு தெரியாதா நான் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிக்கிறேன், அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார். ஃபஸகத், அவர் மௌனமாக இருக்கிறார். இதே கேள்வியை 3 முறை கேட்கிறார், நான் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார்கள். ஏன் இந்த கேள்வி? சலாத்துக்கு பதில் வரவில்லை, அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளை, அவரை ஒதுக்கி வைக்க வேண்டும், யாரும் பேசக்கூடாது என்றால் அந்த சமூகம் கட்டுப்பட்டது. அதனால்தான் மிகப்பெரிய வெற்றி அந்த சமுதாயத்துக்கு கிடைத்தது. அல்லாஹுடைய ரசூலுக்கு எப்படி செவிசாய்த்தார்கள்! அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, இந்த கேள்விகளை கேட்கிறார்கள், எந்த பதிலும் அவர்களிடமிருந்து வரவில்லை. அவங்க யாரு? அபு கதாதா என்பவர்கள், அதாவது தந்தை வழி சகோதரருடைய மகன் காபி பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மிக நேசமானவர். நேசமாக இருந்தாலும் ரசூலுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை, அவர்கள் எதற்கும் பதில் சொல்லவில்லை, மௌனமாகவே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், நான் அந்த இடத்திலிருந்து திரும்புகிறேன். அவர்கள் சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன? ஃபகால அல்லாஹு வ ரசூலுஹு அலம், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மிக அறிந்தவர்கள் என்று சொன்னார். ஃபஃபாவத் ஐநாய, எனது கண்கள் அந்த கண்ணீர் வழிந்த நிலையில் நான் திரும்பினேன், நான் திரும்பி வருகிறேன். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, மதீனாவினுடைய அந்த கடை தெருவிலே இருக்கின்ற போது நபத்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஷாம் பிரதேசத்திலிருந்து ஒருவர் வந்து, உங்களில் யார் காப் இப்னு மாலிக், அவரை பற்றி எனக்கு அறிவித்து தரக்கூடியவர் யார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போது இவர்தான் இதோ இருக்கிறார், இவர்தான் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்திலே அவர் கஸ்ஸான் நாட்டினுடைய மன்னர், அது சிரியாவினுடைய ஒரு பகுதி, அந்த மன்னரிடமிருந்து ஒரு கடிதத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த கடிதத்திலே என்ன இருக்கிறது என்று சொன்னால், அன் ஸாஹிபக கத் ஜஃபாக், உமது தோழர் உம்மை என்ன செய்து விட்டார், உம்மை புறக்கணித்து விட்டார், உம்மை வெறுத்து விட்டார். நீர் இப்போது ஒரு இழிவடைந்த ஒரு பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர், உம்மை இழிவுபடுத்தி ஒரு பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். நீர் எம்மிடம் வந்தால் உம்மை நாம் கண்ணியப்படுத்துவோம், உம்மை நாம் கண்ணியப்படுத்துவோம் என்று அந்த கடிதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க. அன்பிற்குரிய சகோதரர்களை, இன்று அற்ப காரணக்காரர்கள்லாம் தீன தூக்கி வீசிட்டு போறாங்க. இன்று அற்ப விஷயங்கள், ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை வருது, ஆனா பாதிப்பு எங்க பாத்தீங்கன்னா தீன்ல, ரெண்டு பேருக்கு மத்தியில் வரக்கூடிய சாதாரண பிரச்சனை பழி வாங்கப்படுது தீன் மார்க்கம். சுபஹானல்லாஹ், எப்படி வாழுகிறோம், அதாவது அல்லாஹுடைய தீன் மார்க்கம் தான் அனைத்துக்கும் பழி வாங்கப்படுது. ஆனால் அன்று அந்த நபித்தூழர்களை பாருங்கள், சுபஹானல்லாஹ், அந்த காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இது எனக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக இது இருந்தது. அடுத்து நீங்க புரிஞ்சு கொள்ள வேணும், காப் இப்னு மாலிக் அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு அரசனாக இருந்தார். ஒரு அரசன் இருந்து அவருக்கு கடிதம் வருது என்று சொன்னா, இஸ்லாத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு நிலை அவருக்கு அங்க இருந்தது. ஒரு அரசனாக இருந்த மாலிக்காக இருந்தவர் அவர். இந்த சமுதாயத்தில் மதிப்பே இல்லாத ஒருத்தர் அரசன் இருந்து கடிதம் வருமா, நினைச்சு பாருங்க. அந்த சமுதாயத்தில் முக்கியமான ஒருத்தர் இல்லண்டா கடிதம் வருமா? இவர் ஒரு முக்கியமானவர் என்ற காரணத்தால தான் அரசரிடமிருந்து கடிதம் வருகிறது. உம்மை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அரவணைத்துக் கொள்கிறோம். அவர்கள் சொல்கிறார்கள், இது எனக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக அமைந்தது, நான் அந்த கடிதத்தை தூக்கி எறிந்து விட்டேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து மறுபடியும் என்ன கட்டளை வருகிறது என்றால், 40 நாட்கள் முடிந்து விட்டன, அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து ஒரு தூதர் வருகிறார், வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டளை பிறப்பிக்க சொன்னார்கள், நீங்கள் உங்கள் மனைவியை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும், மனைவியை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். அவர்கள் கேட்கிறார்கள், ஃபகுல்து உதல்லிகுஹா, நான் எனது மனைவியை தலாக் சொல்ல வேண்டுமா, தலாக் விட வேண்டுமா, அதுதான் கட்டளையான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து எந்த கட்டளை வந்தாலும் அவர்கள் ஏற்க தயாராக இருந்தார்கள். எனது மனைவியை நான் தலாக் விட வேண்டுமா, கட்டளை வந்தால் நிச்சயமாக செய்வார்கள், செய்திருப்பார்கள், அதுதான் கேட்கிறாங்க. அன்பிற்குரிய அருமையான சகோதரர்கள், நான் என்ன செய்ய வேண்டும், இல்லை அது இல்லை, நீங்கள் அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும், நெருங்கக்கூடாது. அந்த நேரத்திலே என் அருமையான சகோதரர்களே, மற்றொரு நபித்தோழர் ஹிலால் இப்னு உமையா, அவர் கொஞ்சம் வயது முதிர்ந்தவராக இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவனுடைய மனைவி அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வருகிறாங்க. இந்த செய்தி வந்தபோது வந்து, யா ரசூலல்லாஹ், எனது கணவருக்கு அவருக்கு எந்த ஒரு வேலையும் செய்து கொள்ள முடியாத நிலை, ஒரு பலவீனமாக இருக்கிறாரு, அவருக்கு பணிவிடைகள் செய்யலாமா, அவருக்கு பணிவிடைகள் செய்வதற்கு எனக்கு அனுமதி இருக்குதா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் போது, ரசூல் நாங்க என்ன செய்யறாங்க, அதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்து விட்டு சொன்னார்கள், ஆனால் நீங்கள் நெருங்கக்கூடாது, கணவனை நெருங்கக்கூடாது. அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா, காலத் இன்னஹு வல்லாஹி மா பிஹி ஹரகத்துன் இலா ஷை, நீங்க எப்போது சொன்னீர்களோ சமுதாயத்துக்கு இவர்களை விட்டு ஒதுக்கி விலகியிருங்கள் என்று, அந்த நாளிலிருந்து அவர் செயலற்று இருக்கிறார், வீட்டில் அழுதவராக முடங்கி கிடக்கிறார், அழுது கொண்டே இருக்கிறார் என்று அந்த மனைவி சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இப்படியாக இந்த நாட்கள் கழிகின்றன. அந்த நேரத்திலே சுமார் எத்தனை நாட்கள், 50 நாட்கள், 50 நாட்கள் கழிகின்றது. மிகவும் நெருக்கடியான நாட்கள். நீங்க குர்ஆனில் எடுத்து பார்க்கலாம், அல்லாஹு தஆலா இவர்களுடைய நிலையை பற்றி சொல்கின்ற போது சூரத்து தௌபாவுடைய 18வது வசனத்திலே சொல்கிறான், வால ஸலாசத்தில் லதீன ஹுல்லிஃபு ஹத்தா இதா வாக்கத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத், அவர்கள் அந்த மூன்று பேர் அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்காக காத்திருந்தார்கள். அந்த மூவர், அவர்களுக்கு பூமி விசாலமாக இருந்தும் மிக நெருக்கடியாக இருந்தது. மதீனா அதே மதீனா தான், வாழ்ந்த அதே வீடு தான், அதே மதீனா தான், அதே மக்கள் தான், ஆனால் நெருக்கடியாக இருந்தது. ஏன், யாரும் அவர்களோடு தொடர்பு வைக்கவில்லை. வதாகத் அலைஹிம் அன்புசுகும், அவர்களுடைய உயிர் நஃப்ஸே அவர்களை நெருக்கிக் கொண்டிருந்தது. வவன்னு அவர்கள் எண்ணினார்கள், அல்லா மல்ஜா மின் அல்லாஹ் இல்லா இலை, அல்லாவின் பக்கம் தவிர வேற எங்கும் நமக்கு திரும்ப முடியாது. அவங்க என்ன முடிவில் இருந்தாங்க, இப்படி ரசூலுல்லாஹ் தண்டிச்சாங்க என்று சொல்லி நம்பிக்கையிலிருந்து விடவில்லை. ஒரு முடிவில் இருந்தாங்க, நாம் ரப்பின் பக்கம் மாத்திரம்தான் மீளலாம், நமக்குரிய மீளுதல் அவன் பக்கம் தான் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அதற்காக சும்மதாப அலைஹிம், அல்லாஹ் பின்பு அவர்களை மன்னித்தான். அந்த உறுதியான நம்பிக்கையில் இருந்தாங்களா இல்லையா? 50 நாட்கள் அந்த சோதனையிலும் அல்லாஹ்தான் எம்மை மன்னிக்கலாம், வேறு யாரும் இல்லை என்ற அந்த உறுதியிலே இருந்தார்கள். அல்லாஹ் மன்னித்ததாக சொல்கிறான். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, 50 நாட்கள் கழிகின்றன. ஃபஜ்ருடைய தொழுகை அவர்கள் ஜமாத்தாக தொழுதுவிட்டு வந்திருக்கிறார்கள். தன்னுடைய ஒரு வீட்டிலே கூரையின் மேற்பகுதியிலே இருக்கிறார்கள். அப்போது காபி பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், அந்த சமுதாயம் எவ்வளவு இந்த ஒரு அற்புதமான சமுதாயம் என்பதை இதுல நீங்க பார்க்கலாம். எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் காபுக்கு அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பு வந்து விட்டது, அந்த மூவருக்கும் மன்னிப்பு வந்து விட்டது என்ற அறிவிப்பு வந்தவுடன் ஒவ்வொருவரும் எதற்கு போட்டி போடுறாங்கடா, இந்த செய்தியை கொண்டு போய் முதல்ல காபிடம் யார் சொல்வது, இதற்கு போட்டி போட்டார்கள். ஒருவர் சொல்கிறார், நான் என்னிடமிருந்து வேகமாக செல்கின்ற குதிரையிலே நான் ஏறினேன், என்னிடம் இருக்கக்கூடிய வேகமாக செல்கின்ற குதிரையின் மீது நான் ஏறி அமர்ந்தேன். இந்த செய்தியை முதலில் காபிடம் கொண்டு போய் சொல்லக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்று அவர் வேகமான குதிரையிலே ஏறுகிறார். இன்னும் ஒருவர் நினைக்கிறார், என்னுடைய குரல் மிக உயர்ந்த குரலாக இருக்கிறது, நான் மலையின் மீது ஏறி இதை அறிவித்து விட வேண்டும் என்று இன்னும் ஒருவர் மலையின் மீது ஏறுகிறார். இவர் குதிரையிலே வேகமாக காபை நோக்கி பயணிக்கிறார். ஆனால் அதற்கு முன்னால் சப்தம் வருகிறது. என்ன சப்தம்? காபே அப்ஷிர், நன்மாராயம் பெறுங்கள், காபே அப்ஷிர், நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஃபஹரர்து சாஜிதா சொல்கிறார்கள், நான் அப்படியே சுஜூதில் வீழ்ந்தேன், அப்படியே சுஜூதிலே வீழ்ந்து விட்டேன், எனக்கு ரப்பிடமிருந்து தீர்வு வந்து விட்டது என்பதை நான் அறிந்து கொண்டேன். சுபஹானல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, நமது வாழ்க்கையில எந்த ஒரு இன்பமான ஒரு செய்தி வரும் போதும் சுஜூதிலே விழுவக்கூடிய இந்த முன்மாதிரி நம்ம எத்தனை பேரிடம் இருக்கிறது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏதாவது ஒன்றை சாதித்து விட்டால், என்னை விட்டால் ஆள் இருக்கிறார்களா, நான் கை வைத்தால் நடக்காம இருக்குமா, இப்படித்தான் பேசுகிறார்கள். அல்லாஹ்வை சுஜூத் செய்யக்கூடியவர்கள் உடனே சுஜூதிலே விழுகிறார்கள். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அந்த குதிரையிலே வரக்கூடியவரும் அவரும் வேகமாக வந்து சேருகிறார். வந்து சேர்ந்து இந்த நன்மாராயத்தை சொல்கிறார். அவர் அஸ்லம் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு தோழர். அன்புக்குரிய நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இந்த நன்மாராயத்தை கொண்டு வந்த போது அவர்கள் முதலாவது என்ன செய்தார்கள், தான் அணிந்திருந்த ஆடையை கலட்டி அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள். தான் அணிந்திருந்த ஆடையை கலட்டி அதை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அன்று என்னிடம் அந்த ஆடைகளை தவிர வேறு ஆடைகள் இருக்கவில்லை, என்னிடம் வேறு ஆடைகள் இருக்கவில்லை, வஸ்தார்து சௌபைன், இரண்டு ஆடைகளை இரவலுக்கு எடுத்து போட்டுக் கொண்டுதான் அல்லாஹுடைய ரசூலுடைய சமூகத்துக்கு நான் செல்கிறேன், அல்லாஹுடைய தூதருடைய சமூகத்துக்கு செல்கிறேன். ஃபயத்லகானின் நாசி ஃபௌஜன் ஃபௌஜா, மக்கள் அணியணியாக வந்து என்னை வாழ்த்தினார்கள், எனக்கு அந்த சுப செய்தியை சொன்னார்கள். யுஹன்னியுனி பித்தௌபா, அந்த தௌபாவை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் என்று எனக்கு வாழ்த்திக் கொண்டே இருந்தார்கள். அந்த முஹாஜிர்களை பொறுத்தவரையில் முஹாஜிர்களில் ஒருவரை ஒருவர் தான் என் பக்கமாக எழுந்து வந்தார், தொலஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு. நாம் முஹாஜிர்களை பொறுத்தவரை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய செயலை தான் பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய செயல் எப்படி இருக்கும், அதற்கு பிறகுதான் அவர்களுடைய செயல்கள் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் முஹாஜிர்கள். எனவே அதுல தொலஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை வந்து அப்படியே முசாபஹா செய்து என்னை வாழ்த்தினார்கள். நான் தல்ஹாவை ஒருபோதும் எனது வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் என்று காபி பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே காபி பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 50 நாட்களாக எதற்கு ஏங்கினார்கள், அல்லாஹுடைய ரசூல் உடைய அந்த சலாம், அவர்களுடைய புன்முறுவல், அவர்கள் என்னோடு பேச வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள், நான் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய ரசூலுடைய முகத்தை பார்க்கிறேன், அதாவது மகிழ்ச்சியால் அந்த முகம் அப்படியே இலங்கிக் கொண்டிருந்தது. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்பதை நாம் வரலாற்றை படிக்கும் போது அறிவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களை அந்த அளவுக்கு நேசித்தார்கள். 50 நாட்கள் அல்லாஹுடைய ரசூல் அந்த தனது உண்மையான தோழர்களோடு பேசவில்லை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையாகத்தான் இருந்தது. அல்லாஹுடைய தூதருக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனாலும் அல்லாஹுடைய கட்டளை, அந்த கட்டளைக்கு அனைவரும் அடிபணிய வேண்டும். அல்லாஹுடைய பொருத்தம் தான் பொருத்தம். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் அல்லாஹுடைய ரசூலுடைய முகத்தை பார்க்கிறேன், அது மகிழ்ச்சியால் இலங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், அபிஷிர் பி ஹைரின் யோமின் மர்ர அலைக்கு முந்து வலதத்துக்கு உம்முக், உமது தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்த நாள் முதல் இந்த நன்மாராயம் இருக்கிறதே, இது ஒரு மிகப்பெரிய நன்மாராயம், இதை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், அமின் இந்திக்கு யார் ரசூலுல்லாஹ், அம்மின் இந்தில்லா, இந்த நன்மாராயம் அல்லாஹ்விடம் இருந்து வந்ததா அல்லது உங்களிடம் இருந்து வந்ததா என்று கேட்கிறார்கள். இல்லை, இது ரப்பிடம் இருந்து வந்ததுதான், இது ரப்பிடம் இருந்து வந்தது. அவர்கள் சொல்கிறார்கள், இதா சுர்ர ரசூலுல்லாஹி அவர்களுடைய அந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, அதை நாம் அவருடைய முகத்திலே காணுவோம். காபி பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர்கள் நாளும் பொழுதும் அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கக்கூடிய தோழர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகத்தில் அந்த மகிழ்ச்சியை காணுவோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், முழு சந்திரனை போன்று அவர்களுடைய முகம் அப்படியே இலங்கிக் கொண்டிருந்தது, காட்சி அளித்துக் கொண்டிருந்தது. என் அருமையான சகோதரர்களை, அவர்கள் சொல்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், எந்த தோட்டங்கள் எல்லாம் என்னை பின்தங்க வைத்ததோ அவைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய வழியில் நான் தர்மம் செய்து விடுகிறேன், அவற்றை சதக்கா செய்து விடுகிறேன், அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் யார் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார்கள். இல்லை, உமக்காகவும் ஒரு பங்கை நீர் வைத்துக் கொள்வீராக. என் அருமையான சகோதரர்களே, காபி பின் மாலிக் இதில் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, இது எனக்கு உண்மைக்கு கிடைத்த வெற்றியாகும். உண்மை, அல்லாஹ் அந்த வசனத்தை எப்படி முடிக்கலாம்னு பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வகூனூ மஅஸ்ஸாதிகீன், மூமின்களே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள், பயப்படுங்கள், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த உண்மையை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள், காபி பின் மாலிக் அவர்கள், உண்மைதான் எனக்கு வெற்றியை தந்தது. குர்ஆனில் அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வை சொல்றான்னு சொன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த நிகழ்வை, இவர்களுடைய இந்த தௌபாவை பற்றி அந்த செய்தி குர்ஆனின் மூலம் அறிவிக்கப்படுகிறது என்றால் மிகப்பெரிய தியாகம். குர்ஆனிலே இடம்பெற்ற நிகழ்வுகள் மிக குறுகிய சுருக்கமான நிகழ்வுகள் தான். அதில் ஒரு நிகழ்வாக இது குர்ஆனில் பதியப்படுகிறது என்றால் இவர்களுடைய தியாகம் மிகப்பெரிய தியாகமாக இருந்தது. இந்த தௌபா சாதாரண ஒரு தௌபாவாக இருக்கவில்லை. 50 நாட்கள் அழுது 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 கண்களில் கண்ணீர் இல்லாமல் தௌபா செய்தார்களே, அல்லாஹு தஆலா அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, நாம் எப்போதும் ரப்போடு உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். யௌம யன்ஃபஉ ஸாதிகீன சிதுக்ஹும், அல்லாஹ் சொல்கிறான், மறுமையில் உண்மைதான் அவர்களுக்கு பயனளிக்கும். நாம் ரப்போடு உண்மையாளர்களாக இருந்தால், அந்த உறவு அந்த தொடர்பு தூய்மையாக இருந்தால், அது நிச்சயமாக நமக்கு வெற்றியை தரும். நாம் ரப்பை ஏமாற்ற நினைப்போம் என்று சொன்னால் மிகப்பெரிய நஷ்டத்தையும் கைசேதத்தையும் தான் நாம் தழுவ வேண்டும். என் அருமை சகோதரர்களே, அந்த தபூக்குடைய நிகழ்வு நீங்க குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த 9வது அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா 38வது வசனமாக ஒரு செய்தியை சொல்றான். அதாவது இங்க ஹிஜ்ரத்துடைய பயணம், அந்த பயணத்துக்கு 8 வருடங்களுக்கு பிறகுதான் தபூக் நிகழ்வு. சுமார் 8 வருடங்கள், 8 வருடங்களுக்கு பிறகு குர்ஆன்ல ஒரு வசனம் வருது ஹிஜ்ரத் சம்பந்தமா. அது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்வுகளையோடு வருது. அல்லாஹ் தபூக்குடைய போற பற்றி பேசுறானா இல்லையா, இந்த நிகழ்வுகளை பேசி வரும்போது அல்லாஹ் பேசுகிறான். எந்த நிகழ்வு, இல்லா தன் சுருஹு ஃபகது நசரஹுல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உதவி செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உதவி செய்வான் தனது தூதருக்கு. நீங்க எப்படி நினைக்கிறீங்க, நாம் உதவி செய்யவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை என்று நீங்க என்ன கூடாது, அல்லாஹ் திடமாக உதவி செய்வான். நாங்க இப்படி தானே கணக்கு போட்டு வைத்திருக்கிறோம், பாப்பமே நாங்க இல்லாம எப்படி நிகழ்ச்சியை செய்யறது, பாப்பமே நாங்க இல்லாம எப்படி நடக்குது என்று சொல்லி நாங்க அப்படி ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தீன் இது, அல்லாஹ்வுடைய தீன். அல்லாஹ் இந்த தபூக்கை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் நீங்க எடுத்து பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு மாலக்கும் இதா கீல லக்கும் இன்ஃபிரு ஃபி ஸபீலில்லாஹ் இஸ்ராகல்தும் இலல் அர்த் அரதீதும் பில் ஹயாத்தி துன்யா, மூமின்களே நீங்கள் போருக்காக வெளியேறி செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டால் என்ன உங்களை பூமி அப்படி இறுக்கி பிடித்துக் கொண்டதா, உங்களுக்கு என்ன பிடித்து விட்டது? அரலீத்தும் பில் ஹயாத்தி துன்யா, உலகம் தான் வாழ்க்கை என்று ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? அதுதான் வாழ்க்கை என்று பொருந்திக் கொண்டு விட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் மறுமையோடு ஒப்பிட்டால் மமா மதாவுல் ஹயாத்து துன்யா ஃபில் ஆஹிரத் இல்லா கலீல், மறுமையோடு ஒப்பிட்டால் உலக இன்பங்கள் ஒன்றுமே கிடையாது, மிக அற்பமான இன்பங்கள். இல்லா தன்ஃபிரு யுஅத்திபுக்கும் அதாபன் அலீமா, நீங்க இந்த போருக்கு வெளியேறி செல்லவில்லை என்றால் அல்லாஹ்விடமிருந்து கடுமையான தண்டனை வரும். அது மட்டுமல்ல, வயஸ்தபதில் கௌமன் கைரக்கும், அல்லாஹ் உங்களை அப்படியே மாத்திடுவான், மாத்தி வேறொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். நாங்க நினைக்கிறோம் தீனுக்கு நாங்க இல்லாட்டி வேலை நடக்காதுன்னு நினைக்கிறோம், இல்லை என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீன் இருக்கிறதே, அதற்கு அந்த தீன் இஸ்ஸா கண்ணியமானது, அது எங்கும் தலை குனியாது. அல்லாஹ்வுடைய தீன் கண்ணியமானது இல்லையா? அந்த தீனை அல்லாஹ் நிலைநாட்டுவான், அதை பாதுகாப்பான், அதை உயிர்ப்பிப்பான், அது ரப்புடைய பொறுப்பு. எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் இங்கு சொல்கிறான், தபூக்குடைய நிகழ்வு ஒட்டி சொல்கிறான், நீங்க நபிக்கு உதவி செய்யல் என்று சொன்னா அல்லாஹ் உதவி செய்வான். இது அஹ்ரஜஹுல்லதீன கஃபரு, காஃபிர்கள் மக்காவிலிருந்து வெளியேற்றினார்களே, அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தானி அஸ்னைன், அந்த இருவரும் தான் என்ன செய்தார்கள், இது ஹுமா ஃபில் ஹார், அந்த சௌரிலே அந்த குகையிலே ஒதுங்கிய நிகழ்வை பாருங்கள். இது யகூலு லிசாஹிபிஹி, அவர் தனது தோழருக்கு சொல்கிறார், லா தஹசன் இன்னல்லாஹ மானா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான் என்ற அந்த நேரத்தில் ஃபன்ஸலல்லாஹு சகீனா, அல்லாஹ் தனது சகீனத்தை இறங்கினான், அலைஹி அவர்கள் மீது, வஅய்யதஹு பிஜுனூதில்லம் தரௌஹா, அவர்களால் பார்க்க முடியாத ஒரு படையை கொண்டு அல்லாஹ் அவர்களை பலப்படுத்தினான். அன்பிற்குரிய சகோதரர், நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த எதிரிகள் இவங்க ரெண்டு பேரையும் கொலை செய்வதற்கு தேடுகிறார்கள், 100 ஒட்டகங்களை வேறு அறிவித்திருக்கிறார்கள், அந்த ஸ்போர்ட் இடத்துக்கு வந்துட்டாங்க, எங்க வந்துட்டாங்க, ரசூலுல்லாஹ்களும் அபூபக்கர் சித்திக் எங்க இருக்கிறாங்களோ அங்க வந்து விட்டார்கள். அவங்க கீழே பார்த்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் பார்ப்பார்கள், அவங்க கீழே நோக்குவாங்கடா, அந்த ரெண்டு பேரையும் பார்ப்பாங்க. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அவங்க பார்த்திருக்க மாட்டாங்களா கீழே, அவங்க கீழே பார்த்து அவ்வளவு தேடி வராங்க, அங்க என்ன பார்த்திருக்க மாட்டாங்களா? நிச்சயமாக பார்த்திருப்பான். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை அறியாத ஒரு படையை கொண்டு உதவி செய்ததாக அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அல்லாஹ் இப்படி பாதுகாத்த இந்த ரசூலை நீங்க உதவி செய்யாவிட்டால் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான் என்றீங்களா? அல்லாஹ் கேட்கிறான், நான் ஏன் உங்கள்ட்ட சொல்றேன்னு சொன்னா, நாங்க தீனுக்கு ஒரு தப்பான கணக்கை போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறோம், தீனுக்கு நாங்க உதவாட்டி வேல் நடக்காது என்று இல்லை என் அருமையான சகோதரர்களே, தீன் மேலோங்கும். அல்லாஹு தஆலா வயாத்தி பி ஹல்கின் ஜதீத், புதிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான், புதிய ஒரு சாராரை கொண்டு வருவான், கொண்டு வந்து இந்த தீனை நிலைநாட்டுவான். எனவே நறுமையை சகோதரர்களே, நாம் ரப்போடு உண்மையாளர்களாக இருக்க வேண்டும், ரப்போடு உண்மையாளர்களாக. அப்படி இருந்தால் நமக்கு எப்படி இந்த நபித்தோழர்கள் வெற்றி பெற்றார்களோ அதுபோன்று வெற்றி என்பது உறுதியானது. எனவே எப்போதும் அந்த அல்லாஹ்வோடு உள்ள அந்த தொடர்பை நாம் தூய்மையானதாக வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நாம் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ரமலானை முன்னோக்கி இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் உண்மையான உள்ளத்தோடு தௌபா செய்து மீள வேண்டும். சிலர் என்ன கணக்கு போட்டு வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா, தௌபா என்பது ரமலான்ல தான் செய்யற எல்லா பாவத்தையும் செய்யுது, 12 மாதங்கள் செஞ்சு அந்த நோன்பு 27 வரும், நோன்பு 27 என்ன செய்வாங்கன்னு சொன்னா தௌபா என்று எல்லா மஸ்ஜிதுகளையும் நடக்கும். சில மஸ்ஜிதுகளை பார்த்தா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் என்ன செய்வாங்க, தௌபா செய்வார்கள். இப்படி ஒரு தௌபா, இந்த தௌபால என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா என்ன செஞ்சிருது, இவரோட எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு கிடைத்து விடுகிறது என்று நினைக்கிறாங்க, நினைச்சு அதுவரைக்கும் இந்த தௌபாவை தள்ளி போடுறது. எது வரைக்கும்? நோன்பு 27 வரைக்கும். என் அருமையான சகோதரர்களை, இந்த மனோநிலையில் இருக்கிற காரணத்தால ரமலான சரியாக அவர்களால் வரவேற்க முடியல, சரியாக உயிரோட்டம் உள்ளதாக ரமலான வரவேற்க முடியல. என்ன காரணம்? தௌபா பாவங்கள் தள்ளி போடப்பட்டிருக்கிறது. எது வரைக்கும்? 27 வரைக்கும். அப்ப எப்படி ரமலான் உயிரோட்டமாக இருக்கும்? ரமலான் உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாவங்கள் வந்து மன்னிப்பை பெற்று நாம் ரமலானை வரவேற்க வேண்டும். ரமலானை வரவேற்கும் போது எல்லா பாவங்கள் இருந்து மன்னிப்பை பெற்று, யா அல்லாஹ் நான் இப்போது தூய்மையாக இருக்கிறேன், இந்த ரமலானை நான் வரவேற்க தயாராக இருக்கிறேன் என்ற அந்த நிலை இருக்க வேண்டும். இது பாவங்களே மூழ்கி போனா ரமலான் எப்படி உயிரோட்டமாக இருக்கும், நோன்பு எப்படி உயிரோட்டமாக இருக்கும்? அன்பிற்குரிய அருமையான சகோதரர்கள், இப்படி ஒரு தௌபாவுடைய முறைய ரசூலுல்லாஹ் எங்கேயும் சொல்லித்தரல, இது பிதா, ஒரு வழிகேடு. இவர்களாக லைலத்துல் கத்ருடைய இரவு என்ன செஞ்சாங்க, இப்படி நிறைய விதத்தான அமல்களை உருவாக்கி விட்டார்கள். அதுல ஒன்றுதான் இந்த கூட்டு தௌபா. கூட்டு தௌபான்ற ஒரு முறை இருந்துச்சா? ரசூல் தாங்க அறிமுகப்படுத்தினாங்களா? சஹாபாக்கள் செஞ்சாங்களா? கிடவே கிடையாது. அங்கு சொல்லப்பட்ட துவாவே அல்லாஹும்மா இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃபவ் அன்னி, நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக நீ இருக்கிறாய், எனவே என்னை மன்னிப்பாயாக. இதுதான் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டியது. எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, பாவங்களிலிருந்து நாம் மீளுவதென்பது அதை நாம் தள்ளி போடவே கூடாது. ஏனென்றால் எந்த நிலையில் எப்படி நமக்கு மவுத் மரணம் வரும் என்று தெரியாது. எனவே எல்லா நேரங்களிலும் நாங்கள் பாவங்களிலிருந்து தூய்மை அடைந்தவர்களாகவே இருக்க வேண்டும். அதே போன்று நாம் அல்லாஹ்வோடு ரப்போடு உண்மையாளர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எம்மை மன்னிக்க கூடியவன். ஒரே ஒரு வரலாற்று செய்தியை மாத்திரம் இதில் சொல்லி முடிக்கிறேன், நீ எடுத்து பாருங்க. சுபஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விபச்சார பெண்மணியை பற்றி ஒரு செய்தி, முன்னர் முன்காலத்திலே பனு இஸ்ரா காலத்தில் நடந்த ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும். ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய, அதையே தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான நடத்தை உள்ள ஒரு பெண் மன்னிக்கப்படுகின்றாள் இல்லையா? மன்னிப்பு கிடைக்குது. எந்த காரணத்தால் மன்னிப்பு கிடைக்குது என்று சொன்னால், ஒரு நாய் தாகத்திலே என்ன செய்து வேதனையோடு இருக்கிறது, அதனுடைய நாக்கை தொங்க போட்டுக் கொண்டிருக்கிறது, மண்ணிலே தேய்த்துக் கொண்டிருக்கிறது, தாகத்திலே வேதனையிலே இருக்கக்கூடிய இந்த காட்சி அவருடைய உள்ளத்திலே ஒரு கருணை ஏற்படுத்துது, ஒரு கருணை ஏற்படுத்து. இந்த இதெல்லாம் யார் ஏற்படுத்துறதுன்னா அல்லாஹ். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த சூழலை இதெல்லாம் யார் ஏற்படுத்துறது? அதாவது இப்படியான ஒரு நாயை சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வு யார் ஏற்படுத்துவான்? அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறான் இல்லையா? அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கருணை, தௌஃபீக். அன்பிற்குரியவர்களே, அப்ப அந்த பெண் என்ன செய்கிறாள்? இந்த காட்சியை கண்டு அவருடைய உள்ளம் உருகிறது, உள்ளத்தில் அப்படி ஒரு அன்பு பிறக்கிறது. அவளாக தண்ணீரை கிணற்றிலிருந்து இறங்கி அந்த தண்ணீரை எடுத்து அதை கொண்டு வந்து அந்த நாய்க்கு அதை புகட்டுகின்றான் இல்லையா? இந்த நிகழ்வு என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் இந்த பெண்ணை மன்னிக்கிறான். இது வந்து நமக்கு தெரியும், மன்னிக்கிறது தெரியும், அல்லாஹ் என்ன செய்யறான், மன்னிக்கிறான். இப்ப இதுல நீ என்ன கவனிக்க வேணும் என்று சொன்னா, இந்த பெண் அதற்கு பிறகு அந்த பாவத்துக்கு சென்றாளா இல்லையா என்று சொன்னால், மன்னித்தால் செல்லவில்லை என்றுதான் பொருள். நீங்க என்ன புரியும்னு கேட்டீங்களா, அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்றால் அந்த பெண் மறுபடியும் என்ன செய்யல, அந்த பாவத்துக்கு செல்லவில்லை. ஏன்? அவள் விபச்சாரம் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண். அவ இந்த உணர்வை அந்த பெண்ணுக்குள் போட்டது யார்? எந்த உணர்வை? அந்த பாவத்தின் மீது உள்ள வெறுப்பு இருக்கிறதே, அந்த பாவத்தை திரும்ப செய்யக்கூடாது என்ற அந்த உள்ளத்தில் அந்த பாவத்தை அப்படியே துடைக்கிற வேலையை செஞ்சது யாரு? அல்லாஹ். இது முக்கியமான இடம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான் குர்ஆனிலே. நீங்கள் எடுத்து பார்க்கலாம், வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான் உலாயிகஹுமுர் ராஷிதூன். அல்லாஹ் நபித்தோழர்களுக்கு செஞ்ச ஒரு பெரும் ஒரு அருளை சொல்கிறான். ஈமான் அவர்களுக்கு நேசம் உள்ளதாக, இது சாதாரணமாக ஒரு நாள் ரெண்டு நாள் வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அருள் நபித்தோழர்களுக்கு கிடைத்தது பல வருட தியாகங்களுக்கு பிறகு, சும்மா ஒரே நாள்ல கிடைச்சுன்னு நினைச்சிடாதீங்க. வலாக்கின் அல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான், அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை நேசத்துக்குரியதாக ஆக்கினான். ஈமானை கொண்டு அந்த உள்ளங்களை அல்லாஹ் அலங்கரித்தான். வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக், பாவங்களையும் குஃப்ரையும் அதன் மீது வெறுப்பு, அந்த வெறுப்பு அல்லாஹ் உண்டாக்கினான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள் என்ன தெரியுமா, அந்த பாவங்களின் மீது உள்ள வெறுப்பை உருவாக்குறதும், அந்த உள்ளத்திலிருந்து அந்த நாற்றத்தை அப்படியே எடுத்து விடுவதும், துடை தெரிவதும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அதாவது இந்த இப்படியான அமல்கள் என்ன செய்யும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கி வைக்கும், அல்லாஹ்வோடு நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எனவே என் அருமையான சகோதரர்களே, இந்த நம்மை முன்னோக்கி இருக்கக்கூடிய ரமலானை நல்ல முறையிலே வரவேற்கக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் நமக்கு ஆக்கி அருள்வானாக, அந்த மனோநிலையை நமக்கு ஏற்படுத்துவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته